بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. يا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا يعبدونني ولا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فأولئك هم الفاسقون. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரநாமத்தினால் இந்த குத்துபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு இந்த கோடான கோடி படைப்புகளை எல்லாம் படைத்து ரட்சித்து பரிபாலித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ, தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, தியாகம் செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற பொழுதும் கூட்டாக இருக்கின்ற பொழுதும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்திலே மிகவும் கஷ்டமான நெருக்கடியான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச ரீதியாக நாங்கள் பார்த்தாலும், நமது நாட்டில் பார்த்தாலும் மிகவும் கவலையான, ஆபத்தான, பயமான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, குறிப்பாக தற்காலத்திலே சிரியாவிலே முஸ்லிம்கள் படுகின்ற கஷ்டங்களை துன்பங்களை நாங்கள் மீடியாக்கள் வாயிலாக கண்டுகொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே மிகவும் மோசமாக துன்புறுத்தப்படுகின்ற ஒரு நிலையிலே முஸ்லிம்கள் சிரியாவிலே இருக்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிரியாவிலே இருக்கின்ற மிக முக்கியமான இரண்டாவது பெரிய நகரமாக இருக்கின்ற அலப்போ எனப்படக்கூடிய அந்த நகரம் அந்த காட்டு பிராண்டிகளால் படுமோசமாக தாக்கப்பட்டிருக்கிறது, குண்டு வீசி அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பள்ளி வாயில்கள், மதரசாக்கள், பாடசாலைகள், என் வைத்தியசாலைகள் கூட மிக மோசமாக குண்டு வீச்சு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. சிரியாவும் ஈரானும் சேர்ந்து அந்த நாட்டை குதறி கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான சந்தர்ப்பங்கள் அந்த நாட்டில் மாத்திரமல்ல, நாம் மியன்மாரிலே முஸ்லிம்கள் சிறுவர்கள், குழந்தைகள் மாத்திரமல்ல, பெரியவர்கள், வயோதிபர்கள், பெண்கள் கூட நெருப்பிலே போட்டு கொசுக்கப்படுகின்ற காட்சிகளை அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது எகிப்திலே நடக்கிறது, இது ஈராக்கிலே நடக்கிறது, பலஸ்தீனிலே நடக்கிறது. ஏன் நமது நாட்டிலும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட சந்தேகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவது இன்றைய குத்துபாவிலே பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களிலே பலருக்கு உள்ளத்திலே ஒரு வகையான அச்சம் மாத்திரமல்ல, பயம் மாத்திரமல்ல, எதிர்காலத்திலே முஸ்லீம்கள் அழிந்து விடுவார்களோ, இஸ்லாத்துக்கு எதிர்காலம் ஒன்று இல்லையோ என்ற ஒரு அவநம்பிக்கை உள்ளத்திலே தோன்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லீம்களை அழித்துக் கொண்டே போகிறார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக விமர்சனங்களை கொட்டிக்கொண்டே போகிறார்கள். எனவே இஸ்லாம் அழிந்து விடுமோ என்ற ஒரு ஒரு நப்பாசை, மனதிலே ஒரு பயம், ஒரு அவநம்பிக்கை எங்களுக்கு மத்தியிலே வருகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், லா தக்னது, நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்று சொல்லுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இதனை விடவும் பயங்கரமான சோதனைகளை நாம் இஸ்லாமிய வரலாற்றிலே சந்தித்திருக்கிறோம். உஹத யுத்தம் நடைபெற்று முடிகின்ற சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்களில் இருந்த பலர் கொலை செய்யப்பட்டார்கள். முஸ்லீம்களுடைய தரப்பிலே ஒரு தோல்வியை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த தோல்வியை அல்லாஹு தஆலா வெற்றியாக இந்த உலகத்திலே மாற்றினான். கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான உடன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கிலாபத் ஆரம்பமாகின்ற சந்தர்ப்பத்திலே சிலர் மதம் மாறினார்கள், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று அடம்பிடித்தார்கள். இன்னும் சிலர் பொய் நபிமார்களாக அந்த சமூகத்திலே வலம் வந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் அந்த கலீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லவில்லை. அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்துக்கு வெற்றியை கொடுத்தான். அருமை சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஅப் அபி தாலிப் எனப்படக்கூடிய ஒரு கணவாயிலே அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் சேர்த்து 3 வருடங்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களோடு யாரும் வியாபார கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, அவர்களோடு யாரும் திருமண ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளக்கூடாது, சமூகத்தில் இருந்து அவர்கள் முற்றுமுழுதாக ஒதுக்கப்பட வேண்டும் என்று அந்த சமுதாயத்திலே ஒரு பட்டயத்தை எழுதி காபத்துல்லாவிலே தொங்க வைத்திருந்தார்கள் காபிர்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக அந்த பட்டயம் உடைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெளியே வருகிறார்கள். மக்காவிலே சொல்லனா துயரங்களை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எதிர்கொண்டார்கள். ஆனாலும் ஹிஜ்ரத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒரு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய அளவுக்கு, பல்வேறுபட்ட நாடுகளோடு ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு, காபத்துல்லாவை தாங்கி இருக்கின்ற மக்கா பிடிபடுகின்ற அளவுக்கு, எல்லா அரசர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிலவரத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கினான். எனவே தோல்வி என்பது தற்காலிகமானது, இப்படிப்பட்ட பின்னடைவுகள் என்பது நாங்கள் தற்காலிகமாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இஸ்லாம் அப்படி ஒன்றும் இறந்து போக மாட்டாது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அன்றும் உயிரோடு இருந்தான், இன்றும் அவன் உயிரோடு இருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்தினுடைய கோடான கோடி படைப்புகளுடைய சொந்தக்காரன் அவன். அவனுடைய தீனுக்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக மரண அடி கொடுத்து விட மாட்டான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனை அணைத்து விட பார்க்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தோல்வி காண்பார்கள். எனவேதான் சொல்லுவார்கள், முஸ்லிம் சமுதாயம் என்பது நோய்வாய்ப்படுமே தவிர, பலஹீனப்படுமே தவிர, அது இறந்துவிட மாட்டாது என்று சொல்லுவார்கள். இன்னல் உம்மத்தல் இஸ்லாமியத்தை தர்மரம் வலாக்கில்லா தமூத். நிச்சயமாக முஸ்லிம் சமுதாயம் என்பது நோய்வாய்ப்படும், அது தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும், ஆனாலும் அது இறந்துவிட மாட்டாது என்று சொல்லுவார்கள். அருமை சகோதரர்களே, வரலாற்றிலே இதனை விடவும் சோதனைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போது இருக்கின்ற பைத்துல் முக்கத்தஸ், அந்த ஜெருசலத்திலே இருக்கின்ற பைத்துல் முக்கத்தஸை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றுவதற்காக வேண்டி 200 வருஷம் யுத்தம் செய்தார்கள். 9 படையெடுப்புகளை அதற்கு எதிராக நடாத்தினார்கள். அந்த படையெடுப்பினுடைய கடைசி முடிவு எப்படி அமைந்தது? அவர்களில் சிலர் அந்த பைத்துல் முக்கத்தஸை கைப்பற்றி 70,000 முஸ்லீம்களை கொலை செய்தார்கள். அந்த பைத்துல் முக்கத்தஸை சூழ இருக்கின்ற பிரதேசத்திலே இருந்த ஜனாதாக்களின் மீது அந்த கிறிஸ்தவ சிலுவை வீரர்களுடைய அந்த குதிரைகள் எல்லாம் கணுக்கால் தாழும் அளவுக்கு, மறையும் அளவுக்கு அங்கெல்லாம் ஜனாதாக்கள் காணப்பட்டன என்று சொல்லுவார்கள்.
அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் சமுதாயம் இறந்து விடவில்லை சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சலாஹுத்தீன் அய்யூபி எனப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்ட வீரரை உருவாக்கி அவர் அந்த பைத்துல் முக்கத்தஸை சுமார் 90 வருஷ சிலுவை யுத்த வீரர்களுடைய ஆளுகையின் கீழ் இருந்து அவர்கள் கைப்பற்றுகிறார். எனவே அல்லாஹு தஆலா அந்த வெற்றியை கொடுக்கிறான், அந்த முயற்சிக்கு ஒரு பலனை கொடுக்கின்றான். அந்த சமுதாயத்தை அவன் அழித்து விடவில்லை. இப்போது இருக்கின்ற பகதாதை சாத்தாரியர்கள் எனப்படக்கூடியவர்கள் ஈசல் மாதிரி வந்து அங்கிருக்கின்ற ஹலீஃபாவை கொலை செய்து அங்கிருக்கின்ற மக்கள் எல்லோரையும் ஒரு பக்கத்துக்கு ஒதுக்கிவிட்டு முழுமையாக அந்த வெற்றி கைது செய்தார்கள், கைப்பற்றினார்கள் சகோதரர்களை. பகதாதிலே அவர்கள் வெறியாட்டம் ஆடினார்கள் என்றால் அங்கு சென்று அவர்கள் செய்த கொலைகளின் காரணமாக அங்கிருந்த அந்த டைகிரிஸ் நதி என்பது அதனுடைய தண்ணீரினுடைய நிறம் கூட கருப்பு நிறமாக அல்லது பிரவுன் நிறமாக மாறக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியிலே அவர்கள் வெறியாட்டம் ஆடி கொலைகளை செய்தார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக ஐனு ஜாலுத் எனப்படக்கூடிய ஒரு இடத்திலே சைஃபுத்தீன் எனப்படக்கூடிய ஒரு பெரிய வீரனுடைய முயற்சியின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை மீண்டும் பாதுகாத்து சாத்தாரியர்களை கடுமையாக தோக்கடித்தான் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் தான் இந்த முஸ்லிம் சமுதாயம். நாங்கள் நிராசையடைய வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளத்திலே அவநம்பிக்கை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அல்லாஹு தஆலா இன்னும் உயிரோடு இருக்கின்றான். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி காயிமதன் பிஅம்ரில்லாஹி லா யதுர்ருஹும் மன் ஃபதலஹு. நிச்சயமாக இந்த சமுதாயத்திலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை யாராலும் கீழே போட முடியாது. அவர்களை யாரெல்லாம் அவமதிக்க விரும்புகிறார்களோ அவமதிக்க விரும்புகின்றவர்களுக்கு அதனால் எந்த ஒரு பலனும் ஏற்பட மாட்டாது. நிச்சயமாக அவர்கள் சத்தியத்திலே நிலைத்திருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, உலகம் முழுக்கவும் இஸ்லாத்துக்கு எதிராக திரண்டு வந்தாலும், இஸ்லாத்தை அழிப்பதாக எங்களுக்கு வெளிப்படையில் தெரிந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வெற்றி நிச்சயமாக முஸ்லிம் சமுதாயத்துக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ரசூல்மார்கள் அவர்களுக்கு எதிராக இந்த தோல்விகள் எல்லாம் வந்த பொழுது அவர்கள் நம்பிக்கை இழந்தார்கள், அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டதாக நம்பினார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய வெற்றி வந்தது, நாம் நாடியவர்களை நாங்கள் பாதுகாத்தோம். நிச்சயமாக இந்த அநியாயக்கார சமூகத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய சக்தியை யாராலும் திருப்ப முடியாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாம் நம்பிக்கை வைப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்லாத்துக்கு வெற்றி இருக்கிறது. ஹப்பாப் இப்னு அரஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். காபத்துல்லாஹினுடைய நிழலிலே ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே ஹப்பாப் இப்னு அரஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அலா தஸ்தன்ஸிருனா. நபி அவர்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு வெற்றிக்காக வேண்டி துஆ கேட்பதில்லையா, எங்களுக்கு வெற்றி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி துஆ கேட்பதில்லையா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் இதனை விடவும் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மூமின் அழைத்து வரப்படுவார், அவருடைய உச்சநிலையிலே வாள் வைக்கப்படும், அவர் இரண்டாக பிளக்கப்படுவார். சில நேரங்களில் அந்த இரும்பு வாள்களின் மூலமாக அவர்களுடைய சதைகள் எல்லாம் பீத்து எடுக்கப்படும், எலும்பு வேறு சதை வேறாக மாற்றப்பட்ட சந்தர்ப்பங்களும் கடந்த காலத்திலே கடந்த சமூகங்களுக்கு ஏற்பட்டன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஆறுதல் சொன்னார்கள். ஆனாலும் கடைசியாக சொன்னார்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், நிச்சயமாக ஒரு காலம் வரும், யஸீரு ராகிபு மின் சன்ஆ இலா ஹலரமௌத். சன்ஆ எனப்படக்கூடிய ஒரு பிரதேசத்திலிருந்து ஹலரமௌத் எனப்படக்கூடிய ஒரு பிரதேசம் வரைக்கும் எந்த விதமான அச்சமும் பயமும் இல்லாமல் ஒரு பிரயாணி செல்லக்கூடிய போகக்கூடிய ஒரு காலம் ஒன்று வரும், எனவே நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியான ஒரு காலம் பிற்பட்ட காலப்பிரிவிலே ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு அதனை கட்டியமாக சொல்லி காட்டியது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, முழு உலகமும் திரண்டு வந்தாலும் கூட அல்லாஹு தஆலாவுடைய சக்திக்கு முன்னால் அந்த சக்திகள் அனைத்தும் தவிடு கொடியாகிவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா இப்படியான சோதனைகளை முஸ்லிம்களுக்கு தருவான் என்று சொல்லி இருக்கிறான். அது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு முன்னறிவிப்பாக இருக்கிறது. வலனபுலுவன்னக்கும் ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம் உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்திலும் உயிர்கள் விஷயத்திலும் நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஈமான் கொண்டால், இஸ்லாமிய அடிப்படையில் வாழ்ந்தால் சொகுசாக உலகத்திலே வாழ முடியாது, பஞ்சனை மெத்தையில் படுக்க முடியாது, போகின்ற இடங்களெல்லாம் செங்கம்பல வரவேற்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தொல்லைகளுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் தான் அல்லாஹு தஆலா வெற்றியை வைத்திருக்கிறான். எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். பெரும்பாலான நபிமார்கள் தங்களுடைய ஊர்களை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். வைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள், சமூகத்தை பிரிக்க வருகிறார் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அவப்பெயர்கள், குற்றச்சாட்டுகள், கண்டன கணைகள் எல்லாவற்றுக்கும் பின்னால் தான் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியை தழுவினார். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய அந்த வாக்குறுதி நிச்சயமாக அமைந்தே தீரும். அல்லாஹு தஆலா இறுதி நாள் வருவதற்கு முன்னால் இந்த சமுதாயத்திற்கு வெற்றியை தருவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக இந்த மார்க்கமானது இரவு பகலெல்லாம் எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அந்த எல்லா இடங்களுக்கும் அந்த இரவையும் பகலையும் அந்த இஸ்லாத்தை கொண்டு போவான். எங்கெல்லாம் சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறதோ அந்த இடங்கள் அனைத்துக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு வருவான். எங்கெல்லாம் இந்த மாடி வீடுகள் கட்டப்படுகிறதோ, குடிசைகள் இருக்கிறதோ அந்த இடங்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த தீனை நுழைவிப்பான். நிச்சயமாக கண்ணியமாக நுழைவிப்பான். சில சந்தர்ப்பங்களில் இன்னும் சிலரை அவமானப்படுத்தி நுழைவிப்பான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேறவில்லை. அந்த வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேறும். கியாமத்து நாள் வருவதற்கு முன்னால் இஸ்லாத்திற்கு ஒரு பூரணமான வெற்றி இந்த உலகத்திலே கிடைக்கும். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது ஒரு கேள்வி, அய்யுல் மதீனத்தைனி சுத்தஹ அவ்வலன் அல் குன்ஸ்தந்தீனியா அவ் ரூமா, இரண்டு நகரங்கள் உலகத்திலே காணப்படுகின்றன, அந்த இரண்டு நகரங்களிலே எந்த நகரம் முதலாவது வெற்றி கொள்ளப்படும், அது கான்ஸ்டாண்டினோபலா அல்லது ரோமாபுரியா என்று கேட்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரக்கல் மன்னன் கிறிஸ்தவ மன்னனுடைய அந்த நகரமாகிய கான்ஸ்டாண்டினோபல் முதலாவதாக வெற்றி கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக துருக்கிய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இப்போதும் இருக்கின்ற அந்த நகரம் வெற்றி கொள்ளப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பின் இரண்டாவது பகுதி ரோமாபுரி, இப்போது கிறிஸ்தவ சமயத்தினுடைய மிக பிரதானமான மத்திய தளமாக இருக்கின்ற அந்த ரோமாபுரி இன்னும் வெற்றி கொள்ளப்படவில்லை. எனவே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு காலத்திலே நடைமுறை சாத்தியமாகும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, கிறிஸ்தவ மதத்தின் தலைமை காரியாலயம் கூட இஸ்லாத்தினுடைய ஆளுகையின் கீழ் வரும் என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியான ஒரு காலத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். நாங்கள் நிராசை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அவமன் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நவீன உலகத்திலே ஒரு பக்கத்தில் முஸ்லீம்களை படுமோசமாக துன்புறுத்திக் கொண்டு கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்னொரு பக்கத்தால் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகத்திலே முஸ்லீம்களுடைய சனத்தொகை பெருகிக்கொண்டே இருக்கிறது. The world fastest growing religion இஸ்லாம். இஸ்லாத்திலே உலகத்திலே மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற மார்க்கமாக இஸ்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தை மிகப்பெரிய விஞ்ஞானிகள் தழுவிக் கொண்டிருக்கிறார்கள், பேராசிரியர்கள் தழுவிக் கொண்டிருக்கிறார்கள், பொப்பிசை பாடகர்கள் தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் ஜனாதிபதியினுடைய பிரதமரனுடைய சகோதரி அண்மை காலத்திலே இஸ்லாத்தை தழுவதை நாங்கள் பார்த்தோம். பிரித்தானிய நாட்டின் டோனி பிளேயரனுடைய சகோதரி இஸ்லாத்தை தழுவிய வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம். இஸ்லாத்திலே அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி இருக்கிறது. கஷ்டீவன் எனப்படக்கூடிய ஒரு பொப்பிசை பாடகர் இஸ்லாத்தை தழுவிய வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, தழுவியது மாத்திரமல்ல இஸ்லாத்தின் காவலாளர்களாக கூட அவர்கள் மாறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இஸ்லாத்துக்கு யாரும் அப்படி மரண அடி கொடுத்து விட முடியாது. உலகத்திலே முஸ்லிம்களுடைய சனத்தொகை மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அண்மையிலே அமெரிக்காவை சேர்ந்த பேவ் போரம் எனப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், அமெரிக்காவை பொறுத்தவரையில் மிக சிரேஷ்டமான ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக மதிக்கப்படக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய ஒரு ஆய்வின் படி உலகத்திலே மிக அதிகமாக முஸ்லிம்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 1960 பிறகு ஐரோப்பாவினுடைய முஸ்லீம்களுடைய சனத்தொகை மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது ஆப்பிரிக்காவிலே, அதாவது ஐரோப்பாவிலே 44 மில்லியன் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1960 முன்னால் அப்படிப்பட்ட ஒரு சனத்தொகையை நாங்கள் ஐரோப்பாவிலே பார்க்க முடியாமல் இருந்தது. மொத்த ஐரோப்பிய சனத்தொகையிலே 6% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். பாரிஸ் எனப்படக்கூடிய அந்த நகரத்திலே, பிரான்சின் தலைநகரிலே 1.7 மில்லியன் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள். மேற்கத்திய உலகத்தை நாங்கள் எப்படி பார்க்கிறோம், அதுதான் கிறிஸ்தவ மதத்தின் கோட்டை என்று நாங்கள் சொல்கிறோம். இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. லண்டன் மாநகரில் மாத்திரம் 1 மில்லியன் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே லண்டனினுடைய மேயராக ஒரு முஸ்லீம் தெரிவு செய்யப்பட்டார் என்பதிலிருந்து முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 2030 ஆகின்ற பொழுது லண்டன் மாநகரின் சனத்தொகை முஸ்லீம்களை பொறுத்தவரையில் 24% மாறும் என்று கட்டியம் கூறப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் 2.6 மில்லியன் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது 2030 ஆகின்ற பொழுது பேவ் போரமினுடைய அறிக்கையின்படி, ஆராய்ச்சியின்படி 6.2 மில்லியனாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று 23% உலகத்திலே முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். 1.6 மில்லியன் முஸ்லீம்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். எந்த ஒரு வாளும் பிரயோகிக்கப்படவில்லை, எந்த ஒரு ஆயுதமும் பிரயோகிக்கப்படவில்லை, எந்த ஒரு பலாத்காரமும் இந்த ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இருப்பதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படவில்லை. அறிவு ஆராய்ச்சி என்பவற்றின் ஊடாக அந்த இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு பள்ளி வாயில்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. பல்கலைக்கழகங்கள், இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள், கற்கை நெறிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. உலகத்திலே மிகவும் சிறந்த சிரேஷ்டமான வங்கி அமைப்பாக இஸ்லாமிய பேங்கிங் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன, பல்வேறுபட்ட கருத்தரங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலகத்திலே மிக வேகமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இஸ்லாத்தை வளரவிடக் கூடாது, அது எதிர்கால சக்தியாக மாறும் என்று இஸ்லாமோ போபியா எனப்படக்கூடிய இஸ்லாத்தை பற்றிய ஒரு பயத்தை உலகத்திலே உண்டு பண்ணுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாமுவேல் ஹண்டிங்டன் எனப்படக்கூடிய ஒரு அமெரிக்க நாட்டு எழுத்தாளர், ஒரு சிந்தனையாளர், கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் எனப்படக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதினார். அது உலகத்திலே மிக அதிகமான பிரதிகள் விற்பனையாகிய ஒரு நூலாக காணப்படுகிறது. அந்த நூலிலே அவர் சொல்லுகின்ற கருத்து சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. சோவியத் ரஷ்யாவினுடைய வீழ்ச்சிக்கு பின்னால் உலகத்திலே ஒரு பெரும் சக்தியாக இஸ்லாம் வளர்ச்சி கண்டு வருகிறது. எனவே அந்த இஸ்லாத்தை நாங்கள் கவனமாக வீழ்த்துவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமை சகோதரர்களே, சிரியாவிலே அழிக்கட்டும், பர்மாவிலே கொலை செய்யட்டும், நிச்சயமாக இஸ்லாத்தை முற்றும் முழுதாக அழித்துவிட முடியாது என்பதை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனாலும் ஒரு உண்மையை இந்த இடத்திலே வலியுறுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலாவுக்கு எண்ணிக்கை முக்கியமானது அல்ல. குவாலிட்டியா குவாண்டிட்டியா என்று வருகின்ற பொழுது குவாண்டிட்டி எனப்படக்கூடிய எண்ணிக்கையிலே அல்லாஹு தஆலா நம்பிக்கை வைக்கவில்லை. குவாலிட்டியாக இருக்க வேண்டும். 1.6 பில்லியன் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பெருமைப்படுவதற்கு எதுவும் கிடையாது. இருக்கின்ற முஸ்லீம்கள் எந்த அளவு தூரம் இஸ்லாத்தோடு இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் தரமாக இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் அறிவுபடுத்தவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் இந்த உலகத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமே தவிர தொகை அதிகரித்துக் கொண்டிருப்பது முக்கியமான அல்ல. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எமது தொகையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், இஸ்லாத்துக்கு எதிரான சவால்களை நாங்கள் முறியடிக்க வேண்டுமாக இருந்தால், எங்களிடத்திலே பல வகையான தன்மைகள் அவசியப்படுகின்றன. அந்த தன்மைகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ளாத போது இஸ்லாத்திலே இருக்கிறோம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி எங்களுக்கு நிச்சயமாக வெற்றி அல்லாஹு தஆலா தரமாட்டான். அதிலே முதலாவது நிபந்தனை எங்களுடைய ஈமானை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் பலகீனப்பட்டு விட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் சிரேஷ்டமானவர்கள், உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஏனைய சமுதாயங்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், ஏனையவர்களுக்கு முன்னால் மண்டியுடக் கூடாது என்று நாங்கள் விரும்பினால், கௌரவமான தனித்துவமான மரியாதையான ஒரு சமூகமாக உலகத்திலே வாழ வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது நிபந்தனை ஈமான் என்பதாகும். பணத்திற்கு அடிமையாக கூடாது, பெண்ணுக்கு அடிமையாக கூடாது, உலகத்தில் இருக்கின்ற மன உயிர்ச்சைக்கு கட்டுப்படக்கூடாது. அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் தான் முன்னுரிமை வழங்க வேண்டும். தீனுக்காக வேண்டி உயிரையும் கொடுப்பதற்கு தயாராகின்ற அளவுக்கு ஈமானை வளர்த்துக் கொண்டால் மாத்திரம்தான் தலை நிமிர்ந்த சமுதாயமாக இருக்க முடியுமே தவிர, ஈமான் விலை பேசப்படுகின்ற பொழுது, ஈமானை விட்டுக் கொடுக்கின்ற பொழுது, அற்ப காரியங்களுக்காக வேண்டி நாங்கள் விலை போகின்ற பொழுது, மார்க்கத்தை தாரை வார்த்து கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு இஜ்ஜத் எனப்படக்கூடிய கண்ணியம் கிடைக்க மாட்டாது. கண்ணியமும் அல்லாஹு தாலாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மூமின்களுக்கும் தான் சொந்தம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். மூமின்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த உயர்ச்சியை அடைய முடியுமே தவிர, பேருக்கும் புகழுக்கும் உலகத்தில் வாழ்வதன் மூலமாக, ஈமான் இல்லாமல் குஃப்ரோடும் நிபாக்கோடும் வாழ்வதன் மூலமாக அந்த கண்ணியத்தை அடைய முடியாது. அந்த கண்ணியம் சஹாபாக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், சலாஹுத்தீன் அய்யூபிக்கு கிடைத்திருக்கிறது என்றால், அல்லது மற்றமுண்டான தளபதிகளுக்கு கிடைத்திருக்கிறது என்றால், ஈமானின் மூலமாக அந்த கண்ணியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை தேவைப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சிரியாவிலே இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுவதற்கான பிரதானமான காரணம் இஸ்லாமிய உலகத்திலே ஒற்றுமை கிடையாது, ஐக்கியம் கிடையாது. ஷியாக்கள் என்றும் சுன்னத்துவல் ஜமாத் என்றும் சென்றிருக்கிறோம். யூதர்களுக்கு சிலர் சப்போர்ட் பண்ணுகிறார்கள், அமெரிக்காவுக்கு சிலர் வால் பிடிக்கிறார்கள், ரஷ்யாவுக்கு பின்னால் இன்னும் சிலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அற்பமான சொற்பமான கருத்து முரண்பாடுகளுக்காக வேண்டி சண்டையிட்டுக் கொள்கின்ற மோதிக்கொள்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருப்பது எங்களை மிக அதிகமாக பலவீனப்படுத்தி இருக்கிறது. சிரியாவிலிருந்து கிடைக்கின்ற முக்கியமான பாடம் அதுதான். அது இலங்கையிலும் அந்த பாடத்தை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டிக்கொண்டு எதிரிகள் செயல்படுகிற இந்த தருணத்தில் நாமும் இலங்கையிலே எத்தனையோ வகையான இயக்கங்களாக பிரிந்து மற்றவர்களுக்கு சலாம் சொல்லாமல், மற்றவர்களுடைய ஜனாதா வீடுகளுக்கு கூட போகாமல், மற்றவர்களை புறக்கணித்து அவர்களை ஒதுக்கி வாழ்கின்ற இந்த நிலை எங்களை மிக அதிகமாக பலவீனப்படுத்தி இருக்கிறது. இன்னும் காட்டிக் கொடுக்கிறோம், இன்னும் தாரை வார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபலா தனாஸாவு ஃபதஃஷலு வதஸ்ஹப ரீஹுக்கும். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் தோல்வி அடைவீர்கள், உங்களுடைய தனித்துவத்தை உங்களுடைய சாயத்தை நீங்கள் இழக்க வேண்டி வரும் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். உங்களுடைய காற்று போய்விடும் என்று சொல்லுகிறான். காற்று போவது என்றால் என்ன? ஒரு தீவுக்கு காற்று போனால் அந்த வாகனத்தை எப்படி முன்னே செல்ல முடியும்? சண்டையிட்டுக் கொண்டால் தீவுக்கு காற்று போய்விடும், எங்களுடைய தனித்துவத்தை இழக்க வேண்டி வரும். இன்று உலகத்திலே மிகவும் விலை குறைந்த ஒரு இரத்தம் இருக்குமாக இருந்தால் அது ஒரு முஸ்லீமுடைய இரத்தமாகத்தான் இருக்க முடியும். எல்லோருடைய பார்வையிலும் அவமானக்கூடிய ஒரு சமூகமாக மாறியிருக்கும். யாரும் பொருட்படுத்துவதில்லை, முஸ்லீம் என்றால் கணக்கெடுப்பதில்லை யாரும். காரணம், மிக முக்கியமான காரணம், ஈமானிலே இருக்கின்ற பலஹீனம். இரண்டாவது ஒற்றுமையின்மை, எங்களுக்கிடையில் ஐக்கியம் கிடையாது, பொறாமை, ஒருவர் இன்னொருவரை வெட்டுவது, கொட்டுவது, ஒதுக்குவது, அவரை புறக்கணிப்பது, இதுதானா முஸ்லிமுடைய பண்பு? அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் லா யஹ்ஸுலுஹு வலா யுஸ்லிமுஹு. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய சகோதரன், அவனை அவமானப்படுத்தி விட மாட்டான், அவனை கைவிட்டு விட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, வெற்றி முழுமையாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நிபந்தனைகளை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். முதலாவது நிபந்தனை கண்டிஷனாக இருப்பது ஈமானுடைய பலம், இரண்டாவது ஒற்றுமை, மூன்றாவது அறிவினுடைய பலம், பவர் ஆஃப் நாலேஜ் என்று நாங்கள் சொல்வோம். முஸ்லிம் சமுதாயம் அவமானப்பட்டு தலை குனிந்து மற்றவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு இருப்பதற்கான பிரதானமான பல காரணங்கள் இருக்கலாம். அதிலே ஒரு காரணம், நாம் அறிவில்லாத சமூகமாக இருப்பது. கல்விக்கு முக்கியத்துவம் கிடையாது, அறிஞர்கள் மதிக்கப்படுவதில்லை, ஆய்வு செய்யப்படுவது குறைவு. எத்தனை ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் நமது சமுதாயத்திலே. இந்த சமுதாயத்துக்காக வேண்டி வச்சிர தூண்களாக இருக்கின்ற டாக்டர்கள் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம், லாயர்கள் எத்தனை பேர், எத்தனை என்ஜினியர்மார் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற அரச காரியாலயங்களிலே முக்கியமான பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று நாங்கள் சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு கருத்து, உலகத்திலே 1.5 கோடி பேராகத்தான் யூதர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த உலகத்தின் கடிவாளம் அவர்களுடைய கையிலே அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூயிஷ் லொபி எனப்படக்கூடிய யூதர்களுடைய அடித்தளத்தை கொண்டதாக அமெரிக்கா இருக்கிறது. அங்கிருக்கின்ற ஒவ்வொரு ஆட்சியாளரையும் தீர்மானிக்கின்ற அளவுக்கு அவர்கள் அறிவு படைத்தவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் தான் பெரும் பெரும் விஞ்ஞானிகள், அவர்களுடைய கையில் தான் மீடியா, அவர்களுடைய கையில் தான் அரசியல், அவர்களுடைய கையில் தான் பொருளாதாரம். நியூயார்க் சிட்டிக்கு நீங்கள் சென்று பார்த்தால் அங்கு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக பில்லியனர்ஸாக யூதர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். காரணம் அறிவு. சுமார் 52 இஸ்லாமிய நாடுகள் உலகத்தில் இருந்தும் கூட அந்த மிகச்சிறிய அந்த இஸ்ரேலை அந்த இடத்தை விட்டும் தூக்க முடியாமல் இருக்கிறது. அதற்கான அடிப்படையான காரணம், நாம் பிளவுபட்டவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் சயின்ஸ் எனப்படக்கூடிய இந்த துறையிலே நாங்கள் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனை பேர் நோபல் பரிசு பெற்றிருப்போம், எத்தனை பேர் ஆய்வு செய்திருப்போம், எத்தனை பாடசாலைகளை முன்னேற்றி இருப்போம், எவ்வளவு தூரம் புத்தகங்களை எழுதுகிறோம், ஆய்வுகளை செய்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். அறிவுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறாதப்போ இலங்கையை கூட ஒரு நாலேஜ் ஹப்பாக, ஒரு அறிவின் மத்திய தளமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை ஏனைய சமுதாயங்கள் செய்து கொண்டிருக்க, நாம் மாத்திரம் பரஸ்பரம் எமது நிகழ்ச்சிகளிலே அதிகமாக தரமான சாப்பாடு யார் தன்னுடைய கல்யாணத்தில் போட்டார் என்ற போட்டா போட்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த ஊரிலே இந்த வருஷம் எத்தனை பேர் பல்கலைக்கழகம் சென்றார்கள், எத்தனை பேர் இந்த அரச துறைகளுக்குள் நுழைந்தார்கள் என்ற அந்த போட்டா போட்டியை நாங்கள் விட்டுவிட்டு இருக்கிறோம் என்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அந்த வகையில் எம்பிடத்திலே வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு இந்த அறிவாகும். யாருக்கெல்லாம் ஈமான் வழங்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அறிவு வழங்கப்பட்டிருக்கிறதோ, அவர்களுடைய தரஜாக்களை அல்லாஹு தஆலா உயர்த்துவான், அந்தஸ்துக்களை உயர்த்துவான் என்று சொல்லியிருக்கிறான். ஈமான் அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கான ஒரு காரணம். அதே போன்று அறிவு அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கான காரணம், அது மார்க்க அறிவாக இருக்கலாம், உலக அறிவாக இருக்கலாம். கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், கூவத்துல் அக்லாக். எங்களிடத்திலே வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு, ஒரு சக்தி, ஒரு பலம், எங்களுடைய பண்பாடுகள் அழகாக இருக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தின் கண்ணியம் கௌரவம் தங்கி இருப்பது அந்த சமுதாயத்தினுடைய வெளிப்பகட்டில் அல்ல, அந்த சமுதாயத்தினுடைய பண்பாடுகளிலே, ஒழுக்கத்திலே. அந்த மோரல் சைட், அந்த கேரக்டர் சைட் நிச்சயம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஒழுங்காக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் ஊருக்குள் வந்தால் அந்த ஊரிலே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பது கூட ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் அவர்கள் வாகனம் ஓட்டுகிறார்கள், நிறுத்துகிறார்கள். அந்த ஊரை எடுத்துக்கொண்டால் அதிகம் சுத்தமாக இருக்கிறது, பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற வியாபாரிகள் பொய் சொல்லவே மாட்டார்கள், வாக்குறுதி மாற மாட்டார்கள், செக்கை ரிட்டர்ன் பண்ண மாட்டார்கள், அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குறுதியையும் காப்பாற்றுவார்கள் என்ற அந்த நிலைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அரசியல்வாதிகள், இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற வியாபாரிகள், இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற மற்ற முற்றான அனைவருடைய வாழ்க்கையிலும் அந்த அஹ்லாக், அக்மலுல் முஃமினீன ஈமானன், அஹ்சனுஹும் குலுகா, ஈமானுடைய விஷயத்திலே பரிபூர்ணமானவர்கள் யாரெல்லாம் நல்ல பண்பாடு கொண்டிருக்கிறவர்களோ அவர்கள் தான் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இந்த விஷயத்திலே நாங்கள் கூடிய கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையிலே, இந்த நாட்டிலே வியாபார சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கிறோம், ஏனைய சமுதாயங்களுடைய விமர்சனங்களுக்கு அதிகமாக நாங்கள் உட்பட்டுக் கொண்டிருப்பது. வியாபார துறையில் என்றால் அது மிகைப்பட சொல்லப்பட்ட ஒரு கருத்து அல்ல. ஒரு இறைச்சி கடையை எப்படி நடாத்துவது, ஒரு பிரிவிலை எவ்வாறு ஓட்டுவது, எவ்வாறு ஒரு சாதாரண கடையை நடாத்துவது, எப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டை இம்போர்ட்டை செய்வது என்ற விஷயங்கள் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அகலாத்து வர வேண்டும். என்னை ஒரு நான் அண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசரை நான் சந்தித்தேன். அவர் சொல்லக்கூடாத ஒரு தகவலை என்னிடத்திலே சொன்னாரோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மிக கவலையான ஒரு தகவலை சொன்னார். கடந்த வருஷம் இந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் கண்டுபிடித்த குற்றங்களை எடுத்து ஒரு பட்டியல் போட்டு பார்த்தால் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொண்ட சம்பவங்களை எடுத்து பார்த்தால் 70% சம்பவங்கள் முஸ்லீம்களால் தான் நடந்திருக்கிறது என்று அவர் சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு பேடான ரெக்கார்டை இந்த நாட்டிலே நாங்கள் வைத்திருக்கிறோம். கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லத்தான் வேண்டும். இப்படியாக இருக்கின்ற நேரத்திலே இந்த நாட்டிலே நாங்கள் எப்படி தலை நிமிர்ந்து வாழ்வது, எப்படி மரியாதையாக இருப்பது, எளிய சமுதாயங்களை குறை சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். கடைசியாக ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு நீங்கள் சுயநலத்தை காண்பீர்கள், நீங்கள் விரும்பாத பல காரியங்களை காண்பீர்கள் என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு யாரு சுலல்லா சமா தமுருனா, அப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டால், சுயநலம் தாண்டவம் ஆடுகின்ற ஒரு காலம் வந்துவிட்டால், நாங்கள் விரும்பாத காரியங்கள் உலகத்திலே நடக்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லதுஅதுன அல்ஹக் அல்லதி அலைக்கும் வதஸ்அலூன அல்லாஹ லக்கும் அல்லதி லக்கும், நீங்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமைகளை சீராக சிறப்பாக நிறைவேற்றுங்கள், அதற்கு பிறகு அல்லாஹு தஆலாவிடத்திலே நீங்கள் உங்களுடைய உரிமைகளை கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சகோதரர்களே, மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்தை நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். மிக மோசமான ஒரு காலகட்டம். எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எந்த நேரத்திலும் ஒரு கலவரம் வெடிக்கலாம் என்ற ஒரு அச்சம் பயந்த நாட்டிலே இருக்கிறது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் தஆலாவுடைய உதவி இருக்கும். ஆனாலும் ஒரு நிபந்தனை, எங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உருவாக்குவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.